அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 16 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் வடமாகாண சபை முதல்வர் சி வி விக்னேஸ்வரன் முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்வதற்கு மறுத்திருந்த 9 மாகாண சபை உறுப்பினர்களில் இபிஆர்எல்எஃப் கட்சியைச் சேர்ந்த 3 உறுப்பினர்கள் இன்று வவுனியாவில் தனியாக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டது குறித்த செய்திகள். இந்நிகழ்வில் விக்னேஸ்வரனுக்கு விடுக்கப்பட்ட வேண்டுகோள்.
விக்னேஸ்வரன் ஐயா ஒரு கட்சி சார்ந்த முதலமைச்சராக இல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தமிழ் மக்களினுடைய ஒரு பொதுவான ஒரு முதலமைச்சராக அவர் செயல்பட வேண்டும்.
இலங்கையின் மலையகத்தில் அரசால் நிர்வகிக்கப்படும் தோட்டங்களில் சுமார் 100 ரூபாய்க்கும் மேலான தொழிலாளர்களின் இபிஎஃப், இடிஎஃப் மற்றும் ஓய்வூதிய கொடுப்பனவுகளில் நடந்திருக்கும் முறைகேடுகள் வெளிச்சத்திற்கு வந்திருப்பது குறித்த ஒரு செவ்வி.
கண்டி மாசல பகுதிக்கு வந்து கிட்டத்தட்ட 15 தோட்டங்களை அரச நிர்வாகங்களையே நிர்வகிச்சுட்டு வந்தாங்க. அந்த தோட்டங்கள்ல இப்ப கடந்த காலங்கள்ல மொத்தவுடைய இபிஎஃப், இடிஎஃப், பென்ஷன் இந்த 3 கொடுப்பனவும் கொடுக்காம இருந்தாங்க. அதுக்கான நாங்க சேவை பண்ணி
நிறைவாக பலகணி ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரட்டம், சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
ரஷ்யாவின் எதிர்க்கட்சிச் செயற்பாட்டாளரான அலெக்சி நவல்னி அவர்களுக்கு எதிராக ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்ட திருட்டு குற்றச்சாட்டை உறுதி செய்திருக்கின்ற ரஷ்ய நீதிமன்றம் ஒன்று அவருக்கான 5 சிறை தண்டனையை ஒத்திவைத்திருக்கின்றது. அலெக்சி நவல்னி அவர்கள் சிறைக்கு செல்ல மாட்டார் என்பதுதான் இதன் அர்த்தமாகும். இந்த வருட முற்பகுதியில் மாஸ்கோ மேயர் தேர்தலில் கணிசமான வாக்குகளால் வென்ற எதிர்க்கட்சித் தலைவரான அவர் இந்த திருட்டு குற்றச்சாட்டு அரசியல் நோக்கம் கொண்டது என்று எப்பொழுதும் கூறி வந்திருக்கின்றார். நீதிபதிகள் மீது அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுவதை ரஷ்ய அதிபர் அலுவலகம் மறுத்திருக்கின்றது. ஆனால் அவருக்கான சிறை தண்டனை ஒத்திவைக்கப்பட்டமை இதன் மூலம் அவர் அரசியல் ரீதியாக மாவீரராகி விடுவார் என்ற அச்சத்தில் தான் என்று செய்தியாளர்கள் கூறுகின்றார்கள்.
அமெரிக்காவில் அரசு சபைகள் ஏற்பட்டிருக்கின்ற முடக்க நிலை அங்கு அகதிகளின் மேல்குடியீட்டு நடவடிக்கைகளில் பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாக ஐஆர்சி என்ற சர்வதேச மீட்புக் குழுவின் தலைவர் கூறுகிறார். ஈராக், சோமாலியா மற்றும் ஏனைய நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் குடியேற அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற சுமார் 6,000 அகதிகள் வருகைக்கு அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்ற தடைகள் காரணமாக பயணிக்க முடியாமல் தவிப்பதாக ஐஆர்சி அமைப்பின் தலைவர் டேவிட் மெலிபேன் தெரிவித்தார். அமெரிக்காவின் கடன் நெருக்கடி மற்றும் அரசு நிறுவனங்களின் முடக்க நிலை தொடர்பில் காங்கிரஸில் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தும் நடந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் வன் செயல்கள் தொடர்கின்ற நிலையில் அங்கிருந்து 1,000,000 மக்கள் தமது வீடுகளை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்பட்டிருப்பதாக மருத்துவ தொண்டு நிறுவனமான MSF எனப்படுகின்ற மெடிக்கல் சான் ஃபவுண்டேஸ் அமைப்பு கூறியிருக்கின்றது. மார்ச் மாதத்தில் அதிபரான பிராங்கோஸ் பொசுசி அவர்கள் பதவி விலக்கப்பட்ட பின்னர் கிளர்ச்சிக்காரர்கள் ஆட்சியை கைப்பற்றியதால் அங்கு ஒரு ஸ்தம்பித நிலை காணப்படுவதாகவும் அங்கு மனிதநேய தேவைகளுக்கான அவசர நிலை ஒன்று ஏற்பட்டிருப்பதாகவும் MSF கூறியிருக்கின்றது. அனைத்து கிராமங்களும் எரித்து தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும் அது குறிப்பிட்டிருக்கின்றது. அங்கிருக்கின்ற குழப்ப நிலையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மத்திய ஆப்பிரிக்க குடியரசுக்கு மேலதிக படைகளை அனுப்பப்போவதாக பிரான்ஸ் இந்த வாரம் கூறியிருந்தது.
பாலஸ்தீன தலைவர் யாசிர் அரஃபாத் விசம் வைத்து கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் இஸ்ரேல் ஈடுபட்டிருக்கக்கூடும் என்பதாக வரும் யூகங்கள் கேலிக்கிடமானவை என்று இஸ்ரேலிய அரசு கூறியிருக்கிறது. 9 முன்னர் இறந்த அரஃபாத்தின் மரணம் குறித்த கேள்விகள் மீண்டும் ஒருமுறை எழுந்திருக்கும் நிலையில் இஸ்ரேல் இந்த பதிலை அளித்தது. அரஃபாத்தின் உடைகள் மற்றும் உடைமைகள் சிலவற்றின் மீது மிகவும் விசத்தன்மை வாய்ந்த கதிரியக்கம் வாய்ந்த பொருளான பொலோனியம் இருந்ததாக முன்பு வந்த செய்திகளை சுவிட்சர்லாந்து சோதனை கூடம் ஒன்று உறுதிப்படுத்தியிருக்கிறது. அரஃபாத்தின் உடலில் பொலோனிய துகள்கள் படிந்திருக்கின்றனவா என்பதை சோதித்து பார்க்க அவரது உடலிலிருந்து திசு மாதிரிகளை எடுப்பதற்காக அவரது உடல் கடந்த ஆண்டு அது புதைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டது. இந்த சோதனைகளை நடத்திய ரஷ்ய சோதனை கூடத்தின் தலைவர் அதிகாரப்பூர்வமற்ற வகையில் கருத்து தெரிவிக்கையில் தங்களது இந்த ஆராய்ச்சியில் இதுவரை விஷம் கலந்திருந்தது கண்டுபிடிக்கப்படவில்லை என்று கூறியிருக்கிறார்.
தாய்லாந்து எல்லைக்கருகே லாவோஸின் மெகாங் நதியினுள் பயணிகள் விமானம் ஒன்று விழுந்திருக்கின்றது. அந்த விமானத்தில் இருந்த பயணிகளும் சிப்பந்திகளுமாக 44 இதில் பலியானதாக தாய்லாந்தில் இருக்கின்ற அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். ஆயினும் லாவோஸ் நிர்வாகம் இதனை உறுதி செய்யவில்லை. தேசிய விமான நிறுவனமான லாவோ ஏர்லைன்ஸை சேர்ந்த இந்த விமானம் உள்நாட்டில் தலைநகர் வியந்தியோனாவிலிருந்து தெற்கே சென்று கொண்டிருந்ததாக செய்திகள் கூறுகின்றன. அந்த விமானம் அரைவாசி அளவுக்கு நீரில் மூழ்கியிருந்ததை தொலைக்காட்சி படம் ஒன்று காண்பித்தது.
பிலிப்பைன்ஸில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட போகோல் தீவுக்கு சென்றிருக்கின்ற அதிபர் பெக்னிக்னோ அக்னினோ அங்கு சேதங்களை நேரில் பார்வையிட்டிருக்கிறார். இந்த நிலநடுக்கத்தில் 140 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை தேடும் பணிகள் தொடர்கின்றன. வீதிகளும் பாலங்களும் மின்சார கட்டமைப்புகளும் சேதமடைந்துள்ளதால் நகருக்கு தொலைவில் உள்ள பகுதிகளில் தேடுதல் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. நிலநடுக்கத்துக்கு பின்னரான நூற்றுக்கணக்கான அதிர்வுகளும் பதிவாகியுள்ளதால் மக்கள் கட்டிடங்களுக்கு வெளியே உறங்குகின்றனர். இந்த நிலநடுக்கத்தில் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க ஸ்பானிய காலத்து திருச்சபைகள் பலவும் சேதமடைந்துள்ளன.
செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை செய்திகள். இலங்கைக்கு சுற்றுலா சென்றிருந்தபொழுது அங்கு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பிரிட்டிஷ் பிரஜையான குரம் ஷேக் தொடர்பான கொலை வழக்கின் நீதிமன்ற விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு பிரிட்டன் இலங்கையை மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறது. இதுகுறித்த பிபிசியின் கொழும்பு செய்தியாளர் சார்ல்ஸ் ஹாவ்லினின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
இலங்கையில் 2 வருடங்களுக்கு முன்னதாக விடுமுறையில் வந்தபொழுது கொலை செய்யப்பட்ட பிரிட்டிஷ் பிரஜையான குரம் ஷேக் அவர்கள் குறித்த புலன் விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு பிரிட்டன் இலங்கையை கேட்டிருக்கின்றது. அடுத்த மாதம் இலங்கையில் நடக்க இருக்கின்ற காமன்வெல்த் மாநாட்டில் பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கமன் அவர்கள் கலந்து கொள்வது இந்த வழக்கு விசாரணைகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்ப்பதாக கொழும்புக்கான பிரிட்டிஷ் உயர்ஸ்தானிகர் தெரிவித்திருக்கின்றார். இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளி ஆளுங்கட்சி தரப்பு அரசியல்வாதியாவார். இலங்கையில் நடக்கவிருக்கும் காமன்வெல்த் மாநாட்டில் பிரிட்டிஷ் பிரதமர் கலந்து கொள்வது குறித்து மனித உரிமை அமைப்புகளும் சில பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதிருப்தி அடைந்திருக்கின்றார்கள். ஆனால் குரம் ஷேக்கின் கொலை வழக்கில் நீதி கிடைப்பதற்கு பிரிட்டன் இந்த மாநாட்டை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கொழும்புக்கான பிரிட்டிஷ் தூதுவர் ஜான் ரஹின் அவர்கள் கூறுகின்றார். இதுகுறித்த வழக்கு விசாரணை துரிதமாக நடக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ராஸ்டேலைச் சேர்ந்த செஞ்சிலுவை சங்க அதிகாரியான ஷேக் அவர்கள் 2011 இலங்கையின் சுற்றுலா தலம் ஒன்றில் குத்தி சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். அவரது ரஷ்யாவைச் சேர்ந்த தோழியான விக்டோரியா ஹச்சேவா பாலியல் ரீதியாக தாக்கப்பட்டிருந்தார். ஆளும் கட்சியைச் சேர்ந்த நகரசபை தலைவர் ஒருவர் உட்பட 3 குற்றவாளிகளின் மரபணுக்களுடன் சம்பவ இடத்தில் கிடைத்த மரபணு மாதிரி பொருந்துவதாக இலங்கை போலீசார் கூறுகின்றார்கள். இந்த விடயத்தில் நீதி விசாரணைகள் நடக்கும் வேகம் குறித்து பிரிட்டனுக்கு திருப்தி கிடையாது என்று பிரிட்டனின் கொழும்புக்கான தூதுவர் கூறியிருக்கின்றார்.
Those events occurred almost 22 months ago, but despite the swift arrests and the repeated assurances from the
இந்த சம்பவம் கிட்டத்தட்ட 22 மாதங்களுக்கு முன்னதாக நடந்ததாகும். உடனடியாக கைது நடந்து அதிகாரிகளும் அடுத்தடுத்து உறுதிமொழிகள் வழங்கியிருக்கின்ற போதிலும் இன்னமும் எவர் மீதும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படவில்லை என்பதுடன் குற்றவாளிகள் தற்பொழுது சுதந்திரமாக நடமாட அனுமதிக்கவும் பட்டிருக்கின்றார்கள் என்றார் பிரிட்டிஷ் தூதுவர். இலங்கையின் மனித உரிமை நிலவரம் குறித்து பிரிட்டனுக்கு மகிழ்ச்சி கிடையாது என்பதை இலங்கைக்கான தனது விஜயத்தின் பொழுது தான் வலியுறுத்துவேன் என்று கடந்த வாரம் பிரதமர் டேவிட் கமரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் கூறியிருந்தார். குரம் ஷேக் விவகாரம் குறித்த விடயத்தை எழுப்புவதற்காக அது குறித்த முழுமையான தகவல்களையும் அவர் கேட்டிருந்தார்.
பிபிசியின் கொழும்பு செய்தியாளர் சார்ல்ஸ் ஆவ்னின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சீவகன். இதேவேளை இந்த வழக்கின் 6 பிரதான குற்றவாளிகள் மீதான குற்றப்பத்திரிகைகள் நாளை வியாழக்கிழமை தாக்கல் செய்யப்படும் என்று இலங்கையின் சட்டமா அதிபர் கூறியிருக்கிறார். இந்த வழக்குக்காக சிறப்பு அரச சட்டத்தரணி ஒருவர் நியமிக்கப்படுவார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். வடமாகாண சபை முதல்வர் சி வி விக்னேஸ்வரன் ஒரு குறிப்பிட்ட தமிழ் கட்சியின் சார்பானவராக மட்டும் செயற்படாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கும் எல்லா கட்சிகளுக்கும் பொதுவான முதல்வராக செயற்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கும் கட்சிகளில் ஒன்று இன்று மீண்டும் கோரியிருக்கிறது. இதுகுறித்த செய்திகளை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமாகாண சபை முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களின் முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்வதற்கு மறுத்திருந்த 9 மாகாண சபை உறுப்பினர்களில் இபிஆர்எல்எஃப் கட்சியைச் சேர்ந்த 3 உறுப்பினர்கள் இன்று வவுனியாவில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார்கள். வவுனியா சட்டத்தரணி தயாபரன் அவர்கள் இவர்களுக்கான சத்தியப்பிரமாணத்தை செய்து வைத்தார். யாழ் மாவட்ட மாகாண சபை உறுப்பினர் சர்வேஸ்வரன், முல்லைத்தீவு மாவட்ட உறுப்பினர் டாக்டர் சிவமோகன், வவுனியா மாவட்ட மாகாண சபை உறுப்பினர் தியாகராஜா ஆகிய மூவருமே இவ்வாறு சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார்கள். இந்த வைபவத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் மற்றும் கட்சி முக்கியஸ்தர்கள் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள்.
மயில் வாகனம் தியாகராஜா ஆகிய நான் வடமாகாண சபை உறுப்பினர் என்ற பதவிக்கான கடமைகளையும் பணிகளையும்
மற்றொரு வவுனியா மாவட்ட உறுப்பினராகிய இந்திரராஜா அவர்கள் முதலமைச்சர் முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொள்ள இருக்கின்றார். ஏற்கனவே பிளாட் அமைப்பைச் சேர்ந்த 2 யாழ்ப்பாணத்திலும் மேலும் 2 கொழும்பிலும் மற்றொருவராகிய சிவாஜிலிங்கம் அவர்கள் முள்ளிவாய்க்காலிலும் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய சத்தியப்பிரமாண நிகழ்வானது அனுபவமும் முதிர்ச்சியும் கொண்ட தலைவர் சம்பந்தன் அவர்களின் கூற்றுக்கமைய நடைபெற்றிருப்பதாக இங்கு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் அவர்கள் குறிப்பிட்டார். அதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 5 கட்சியினரும் ஒன்றிணைந்து கொண்டுவரப்பட்ட முதலமைச்சராகிய விக்னேஸ்வரன் அவர்கள் கட்சி சார்ந்து செயற்படாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முதல்வராகவும் வடமாகாண மக்களின் முதல்வராகவும் செயற்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.
இந்த வெற்றி என்றது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கோ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கோ இந்த வெற்றியாக இல்லாமல்
ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுடைய வெற்றியாக இதை மாற்ற வேண்டும். முதலமைச்சராக இன்றைக்கு வந்திருக்கின்ற விக்னேஸ்வரன் ஐயா வேட்பாளராக வரும்போது கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய 5 கட்சிகளினுடைய விருப்பத்தோடும் பொது வேட்பாளராகத்தான் அவர் நிறுத்தப்பட்டிருந்தார். ஆகவே அவரும் ஒரு கட்சி சார்ந்த முதலமைச்சராக இல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தமிழ் மக்களினுடைய ஒரு பொதுவான ஒரு முதலமைச்சராக அவர் செயல்பட வேண்டும். அவருக்கு இந்த 30 மாகாண சபை உறுப்பினர்களும் பக்கபலமாக இருப்பார்கள். இவர்கள் எல்லோருக்கும் பக்கபலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமையினுடைய வழிகாட்டல் ஆலோசனைகளுக்கு அமைவாக இந்த மாகாண சபை செயல்படும். இந்த மாகாண சபையையும் முதலமைச்சரையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் என்ற அடிப்படையில் வழிநடத்த வேண்டிய பெரிய பொறுப்பு சம்பந்தன் ஐயாவுக்கு இருக்கின்றது. அந்த பணியை அவர் செய்ய வேண்டும்
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் மலையகத்தில் அரசினால் நிர்வகிக்கப்படும் தோட்டங்களில் சுமார் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக தொழிலாளர்களுக்கான இபிஎஃப், இடிஎஃப் மற்றும் ஓய்வூதிய கொடுப்பனவுகள் கொடுக்கப்படவில்லை என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது. இவ்வாறாக சுமார் 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொழிலாளர்களின் பணம் அவர்களுக்கு மறுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த கட்சியின் தலைவரும் பொருளாதார அபிவிருத்தி துணை அமைச்சருமான முத்து சிவலிங்கம் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் முத்து சிவலிங்கத்துடன் இது குறித்த விவரம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில 22 கம்பெனிகளுக்கு எல்லா தோட்டங்களையும் பிரித்து கொடுக்க போது 407 தோட்டங்கள் அந்த தோட்டங்களை பிரித்து கொடுக்க போது அண்டி மாத்தல பகுதியை சேர்ந்த கிட்டத்தட்ட 15 தோட்டங்களை அரச நிர்வாகங்களையும் நிர்வகிச்சுட்டு இருந்தாங்க. அந்த தோட்டங்கள்ல இப்ப கடந்த காலங்களில் மக்களுடைய இபிஎஃப், இடிஎஃப், பென்ஷன் இந்த 3 கொடுப்பனவும் கொடுக்காம இருந்தாங்க.
இந்த தோட்டங்களில் கிட்டத்தட்ட எவ்வளவு காலமாக இந்த கொடுப்பனவுகள் கொடுக்கப்படாமல் இருக்கின்றன?
ஒவ்வொரு தோட்டங்களும் 10 ஆண்டுகள், சில தோட்டங்களில் 15 ஆண்டுகள் அப்படி கொடுக்காம இருக்காங்க.
நீங்கள் மலையகத்தில் நீண்ட காலமாக அரசியலில் இருக்கின்ற ஒரு கட்சி, நீங்கள் அரசாங்கத்தின் பங்காளி கட்சியாக இருக்கிறீர்கள், நீங்கள் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சராகவும் பல ஆண்டுகள் இருந்திருக்கிறீர்கள். 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை ஏன் உங்களுக்கு எட்டவில்லை?
எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது இப்போ ஒரு நாளைக்கு இந்த மக்களுக்கு கிடைக்கணும். ஏன்னா இந்த கொடுப்பனவு அனைத்துமே ஒவ்வொருவரும் ஓய்வு பெற்ற கொடுக்க வேண்டியது, கூடுதலான மக்கள் ஓய்வு பெற்ற பிறகுதான் இது பிரச்சனையாக கிளம்பிச்சு.
கடந்த 15 ஆண்டுகளாக இந்த கொடுப்பனவு கொடுக்கப்படவில்லை என்றால் இந்த பிரச்சனையை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இதற்கு முன்னரே வழிகொண்டு வந்திருக்க வேண்டுமே.
ஏன்னா நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்ற போது தீர்வு கண்டிருக்கோம். ஆனா அரசாங்கங்கள் மாறுற போது சில இந்த 3 நிறுவனங்களும் முறையா இயங்கல உரம் போடுறதுல தோட்டங்கள் இயற்றவே இல்லை. அவங்க இந்த மக்கள் அன்றாட வேலைகளை விட்டு கொடுக்கவும் அந்த மாதாந்த சம்பளம் மட்டும் கொடுக்கவும் அந்த வேலைகளை செய்துக்கிட்டு இதை நாங்கள் பாக்கி வச்சிருந்தோம். இருந்தா ஒரு காலகட்டத்துல அந்த நேரத்திலேயே நாங்கள் அரசாங்கத்துக்கு புகார் பண்ண போது உதாரணமா ஜனாதிபதி புகார் பண்ணியிருக்கோம், அமைச்சர்களுக்கு புகார் பண்ணியிருக்கோம். அந்த நேரம் நாங்கள் செஞ்சுதாரங்கிறத கொஞ்ச நாளைக்கு கொடுத்துருக்கோம். அது நாளை காலம் போகத்தான் எங்களுக்கு ஒரு பெரிய தலைவியா வந்துச்சு. ஆகவேதான் நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம், கோர்ட்டுக்கு போவோங்க. இது ஒருத்தர் ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டது இல்லை, மலையகத்தை பொறுத்தமட்ட கிட்டத்தட்ட 400,000 பேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது.
இன்று கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேல் சென்றிருக்கிறது என்றால் ஓய்வூதிய காலத்தை அப்போது எட்டியிருந்த பலர் இன்று உயிரோடு கூட இருக்க மாட்டார்கள், உயிரிழந்திருப்பார்கள். அவர்களுக்கு அவர்களின் உழைப்பு கிடைக்காமலேயே போயிருக்குமே.
உள்ளவங்க இல்ல பென்ஷன் வாங்கினவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையான்னு முழுமையா சொல்லிட முடியாது. அது நீங்க எங்க தோட்ட தொழிலாளர்கள் ப்ரீமெச்சூர் ரிட்டையர்மெண்ட், வயசு வாரத்துக்குள்ளே பென்ஷன் வாங்குறவங்களும் இருந்திருக்காங்க. அதனால அவங்க வெளியில போய் வேலை செய்யறாங்க. அப்படிப்பட்டவர்களுடைய குறைகள் இங்க இருக்கு.
மக்களின் சம்பளத்திலிருந்து அறவிடப்பட்டிருக்கின்ற இந்த பெருந்தொகை பணம் பல ஆண்டுகளாக கொடுக்கப்படவில்லை என்றால் அங்கு பெரிய மோசடி நடந்திருப்பதாகத்தானே அர்த்தம். இந்த மோசடி தொடர்பில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீர்கள்?
இல்ல மோசடினா உள்ள காசை ஏன்னா திரும்பிருக்கணும், கையாடி இருக்கணும், அப்படி இல்லை. இது அப்படிப்பட்ட பிடிக்க பணத்துல தோட்டங்கள்ல வருமானம் இல்லாத நேரம் சம்பளமாக கூட போட்டிருக்காங்க. மோசடின்னு சொல்றதுக்கு
இல்லை. இவர்கள் அந்த பணத்தை மாதாந்தம் மத்திய வங்கிக்கு அனுப்பி வைத்திருக்க வேண்டும் தானே? மத்திய வங்கிக்கு அனுப்பாமல் அந்த பணம் எங்கே போனது?
இந்த லேபர் டிபார்ட்மெண்ட் கடமை எல்லாம் சேர்த்து வாங்குறது. அதனால இது முடிவு வந்த பிறகு அவங்க மேல உள்ள குறைகள்லாம் நாங்கள் அரசாங்கத்துக்கு சொல்லுவோம்.
இந்த கொடுப்பனவுகளை கொடுக்காதிருக்கின்ற அரச நிறுவனங்களுக்கு எதிராக எப்போது நீங்கள் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்?
சுப்ரீம் கோர்ட்ல போய் நாங்கள் ஒரு கேஸ் வெட்டியிருக்கோம், அதை மாதிரியா காமிச்சு வழக்கு தாக்கல் ஏற்பாடு பண்றோம். அது கூட அரசாங்கம் அந்த நிறுவனங்கள்ல இருந்து சில வருமானங்களை பெற்று சீக்கிரமாக கொடுப்பனவுகளை கொடுக்கவும் ஒத்துருக்காங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு நடக்காட்டி போனா அவங்க மேலேயும் வழக்கு போடுவோம்.
அமைச்சர் முத்து சிவலிங்கம் இலங்கையில் கிழக்கில் நிலவும் கடும் வறட்சியின் மோசமான பாதிப்புகளை விவரிக்கிறார். மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு மாகாணத்தில் தற்போது நிலவும் வறட்சி நிலை காரணமாக விவசாயிகளும் கால்நடை பண்ணையாளர்களும் பொதுமக்களும் பல்வேறு பிரச்சனைகள் எதிர்நோக்குவதை காண முடிகின்றது.
தண்ணியெல்லாம் சரியான கஷ்டமா இருக்கு. என்னடா மாட்டுக்கு ஆட்டுக்கு தண்ணி இல்லை, மனுஷனை குடிக்க தண்ணி இல்லை, மாடு போற இடத்த ஆகுது, சரியான கஷ்டமா இருக்கு.
வளமையாக பெய்ய வேண்டிய பருவமழை இன்னமும் பெய்யவில்லை. அநேகமான பிரதேசங்களில் கிணறுகளும் குளங்களும் நீரின்றி வறண்டு போய் காணப்படுகின்றது. வறட்சியினால் பாதிக்கப்பட்ட 100 மேற்பட்ட கிராம மக்கள் குடிநீரை பெறுவதற்கும் குளிப்பதற்கும் வேறு இடங்களுக்கு பாத்திரங்களுடன் செல்வதை நாளாந்தம் காண முடிகின்றது. செங்கலடி பதுளை வீதியிலுள்ள சில கிராம மக்கள்
வேலி எழும்பிடுவாங்க. எப்படின்னா 3-4 மணிக்கெல்லாம் எழும்பி ஒரு 4-5 கிலோமீட்டர் நடையில் போய் குடங்களில் பாத்திரங்களில் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அதை தவிர மக்கள் இயற்கை கடன்களை கழிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாம் சரியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க மக்கள்.
குடி தண்ணி ஊறுதில்லை, அதனால இப்போ ஒரு குடம் போட்டு அழுறன்னுச்சுன்னா 10-11 மணி ஆகும். இந்த 7 மணிக்கு போட்ட குடம் அழுறதுக்கு 11 மணி ஆகும். 2 குடம் தண்ணியில் 11 மணி ஆகும். அவ்வளோ பேரும் அள்ளணும், எந்த ஊராக முடிப்பேரும் அள்ளணும், 2 குடமாக அள்ளணும். அதுதான் பிரச்சனையா இருக்கு. குளிக்க எப்படி, வயல்வெட்ட வழியா போய் கொண்டு குளிக்கணும், தண்ணி இல்லை. வயல்வெட்ட வழியும் தண்ணி இல்லை கிணத்து.
மக்கள் சரியான கஷ்டமா இருக்கு. தண்ணி 1-1.5 மணிக்கு குழம்புனா தான் தண்ணி இல்லை. அடி பிடிஞ்சா 4-3 மணிக்கு தண்ணி இல்லை. கொண்டு போட்டு கிடந்து படிக்கிறாங்க.
காடுகளில் உள்ள குளங்களிலும் நீர் இல்லாத நிலையில் காட்டு யானைகள் இவர்களது கிராமங்களுக்குள் வருவதால் அதனாலும் இவர்கள் தற்போது தொல்லைகளை எதிர்நோக்குகின்றார்கள்.
தண்ணி இல்லாத காரணம் தான் முக்கிய காரணம். யானை ஊருக்கு இறங்குது, அதனால குளமெல்லாம் பத்தின காரணத்தால அங்கே காட்டில் இருக்க யானை வந்து ஊருக்கு இறங்குது. அதான் எங்களுக்கு பெரிய இரவையில் படுக்க தூங்கலாம் எங்களுக்கு நிறைய கஷ்டமாக இருக்குது. முழிச்சு கொண்டு தான் இருக்க வேலையாக இருக்குது. அதான் பெரும் கஷ்டம் எங்களுக்கு. யானை பிரச்சனை பெருந்தொல்லையாக இருக்குது. இதுக்கே தண்ணி பிரச்சனை தீர்ந்தால் தான் யானை பிரச்சனையும் எங்களுக்கு இங்கே ஊருக்கு தீரும். நாங்கள் வந்து தண்ணியாலையும் பிரச்சனை படுறோம், யானையாலையும் பிரச்சனை படுறோம்.
வறட்சியினால் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் பால் உற்பத்தியில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இதனால் கால்நடை பண்ணையாளர்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள்.
மழை இன்றைக்கு நாளைக்கு பெய்யலன்னா கணக்கு மாடு சாகுற அளவில் நிற்கும். எரிவ மாடுகளுக்கு துப்புரவா தண்ணி இல்லை, மருந்துகளை நிற்கிறது தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. மருந்துகளை நின்று தான் அந்த மாடு சீவிக்க வேண்டிய காலமாக இருக்கிப்பேன். அந்த தண்ணி இல்லாத காரணத்தால எரிவ மாடு சரியான கோல மாதிரி தெரியுது. கண்டுகளுக்கு பால் இல்லை, கண்டுகளுக்கு தெரியுது.
எனக்கு ஒரு 5 மாடுச்சே தெரியும். 1 கிலோமீட்டர் 5 மாடுச்சே தெரியும். இப்பயும் சும்மா தண்ணி இல்லாமல் சும்மா மாடு வெட்ட வழியா தெரியுது. சாப்பாடு தண்ணியே இல்லை. எங்களுக்கு அங்கே 2 குளம் கட்டி தரோங்க, அதுவும் கட்டி தராங்கல்ல.
மாடுகளுக்கு தண்ணியே இல்லை. வளர்க்கக்கூடியவங்க வீட்டில் அள்ளி கொண்டு வைக்காங்க. 1-2 மாடுக்குண்டு அள்ளி கொண்டு வைக்கலாம். தூரத்திலேருந்து அள்ளி வரணும். சுமார் 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர்லேருந்து தண்ணி கொண்டு வர விலையாது. அதுகளுக்கு கொண்டு வந்து வச்சாலும் அந்த தண்ணி காணாமல் இருக்கு. இதால மாடு ஆடுகள் சாகக்கூடிய சாத்திய கூறுச்சு. 2-3 மாடுகள் இந்த கிளம்பி இந்த துண்டுக்குள்ளே செத்து போயிடுது.
இப்போ இங்கே வந்து 6 பசு செத்துருக்கு. இப்போ வந்து ஒரு கிழமையில் செத்துப்பட்டுருக்கு. 2 முதியான் கண்டுகுட்டி 6 பசு 1,00,000 ரூபா இழப்பு. கிழமைக்குள்ள 1,00,000 ரூபா இழப்பு. மக்கியாக்களுக்கும் எல்லாருக்கும் மாடு வச்சிருக்க ஆக்கள் முழு பேருக்கும் மாடின் செத்துருக்கு. பாலும் இல்லை. அவங்களுக்கெல்லாம் ஒரு 1,00,000 ரூபா 2,00,000 ரூபா இழப்புலாம் இருக்கிறாங்க.
என்று வறட்சியின் தாக்கம் பற்றி தமது உள்ள குமுறல்களை கால்நடை பண்ணையாளர்கள் வெளிப்படுத்தினார்கள். தற்போது பெய்ய வேண்டிய பருவமழை இன்னமும் பெய்யவில்லை. இதனால் பெரும்போக நெல் வேளாண்மை செய்கை உரிய நேரத்தில் ஆரம்பிக்க முடியாத நிலையில் விவசாயிகள் காணப்படுகின்றார்கள்.
அரசாங்க அறிவித்தலின்படி கடந்த 10ஆம் தேதி விதைப்பை ஆரம்பிக்கணும். ஈரலிப்பு தன்மை இல்லை, மழை இல்லாத தன்மையால ஈரம் முதலாவது உழவு 2வது உழவு 3வது உழவு அடித்த பிறகுதான் விதைக்கலாம். ஆனால் எந்த ஒரு விதமான உழவும் அடிக்க இல்லாத நிலையில, அதாவது மழை இல்லாதபடியா பெரிய வறட்சி ஏற்பட்டுரு. அதால ஒரு விதமான உழவும் அடிக்கக்கூடிய நிலையில இல்லை. இல்லாதபடியா விதைப்போ இதோ ஆரம்பிக்க இல்லாத நிலையில.
மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாக 2-3 வருடங்கள் மழை வெள்ளத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட மாவட்டம். ஆனால் தற்போது வறட்சியினால் பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ள மாவட்டமாக காணப்படுகின்றது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். அடுத்து இந்திய செய்தி ஒன்று. இந்திய அரசு நிலக்கரி சுரங்கங்களை தனியாருக்கு வழங்கியது தொடர்பான ஊழல் வழக்கில் நிலக்கரி சுரங்கங்களை தனது நேரடி அதிகாரத்தில் வைத்திருந்த இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் மீதும் வழக்கு தொடுக்கப்பட வேண்டும் என்று இந்திய அரசின் நிலக்கரித்துறை முன்னாள் செயலர் பி.சி. பாரக் கூறியிருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் புதுதில்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
நிலக்கரி சுரங்கங்களை தனியாருக்கு வழங்கியது தொடர்பான விவகாரத்தில் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கே இறுதி முடிவை எடுக்கும் அதிகாரத்தில் இருந்துள்ளதால் அவரையும் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று நிலக்கரித்துறை முன்னாள் செயலர் பி.சி. பாரக் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். இந்த ஊழல் தொடர்பாக நடைபெற்று வரும் வழக்கில் சிபிஐ தனது 14வது குற்றப்பத்திரிகையில் புதியதாக தொழிலதிபர் குமார் மங்களம் பிர்லா உட்பட நிலக்கரித்துறை முன்னாள் செயலர் பி.சி. பாரக்கையும் சேர்த்து முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளது. இந்நிலையில் இவ்விவகாரத்தில் தான் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டால் இதற்கு இறுதி முடிவை எடுத்து கையொப்பமிட்ட அப்போதைய மத்திய நிலக்கரித்துறை அமைச்சரான மன்மோகன் சிங் மீதும் சிபிஐ குற்றம் சாற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார் பி சி பாரக். ஒடிசா மாநிலத்தில் உள்ள இரண்டு நிலக்கரி சுரங்கங்களை 8 ஆண்டுகளுக்கு முன்னர் மின் உற்பத்திக்காக வழங்கியதில் முறைகேடு நடந்துள்ளதாக உள்ள குற்றச்சாட்டில் இவ்விவகாரம் உருவாகியுள்ளது. மேலும் இதுகுறித்து பி சி பாரக்கிடம் பிரதமரை முதல் குற்றவாளியாக இணைக்க வேண்டுமா என்று கேட்டபோது அவருக்கே இறுதி முடிவில் முழு அதிகாரம் இருப்பதால் கண்டிப்பாக அவரே முதல் குற்றவாளி என்றும் தெரிவித்தார். அத்தோடு இவ்விவகாரத்தில் வெளிப்படையான நேர்மையான விசாரணை வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பி சி பாரக்கின் கோரிக்கைக்கு பிறகு பிஜேபி மற்றும் இடதுசாரிகள் உட்பட பல ஏனைய எதிர்க்கட்சிகளும் முறையான விசாரணைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிஜேபியின் மூத்த தலைவர் யஷ்வந்த் சின்ஹா பி சி பாரக்கின் கோரிக்கை மிகவும் நியாயமானது என்றார். கூடுதலாக பி சி பாரக் இவ்விவகாரத்தில் ஒதுக்கீடு குறித்த முழு தகவல்களையும் வெளிப்படையாக அளிக்க வேண்டும் என்று சின்ஹா கேட்டுக்கொண்டார்.
ஜெயக்குமார், சுதந்திர பாண்டியன் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய பலகணியில் இந்திய தபால் சேவை இன்னமும் தேவையா, ஆராய்கிறார் சங்கீதா ராஜன்.
இந்தியாவில் தந்தி சேவை மூடப்பட்டது சமீபத்தில் பெரிய செய்தியாக ஊடகங்களில் அடிபட்டது. அதேபோல பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப மாற்றங்களால் தனது முக்கியத்துவத்தை இழந்து வரும் ஒரு துறையாக இந்திய தபால் துறையும் பேசப்பட்டு வருகிறது. தபால் துறையின் சேவை இன்னும் சமூகத்தின் பல துறைகளில் இருந்து வருகிறது என்றாலும் இந்தியாவின் பொருளாதாரம் 1990களின் ஆரம்ப ஆண்டுகளில் சீர்திருத்தம் செய்யப்பட்டதை அடுத்து அதுவரை அரசாங்கம் ஏகபோகமாக ஆதிக்கம் செலுத்தி வந்த தபால் துறைக்கு தனியார் துறையிடமிருந்து போட்டி வர தொடங்கியது. 1990களின் இறுதியில் இணையம் பெரியதாக வளர்ச்சி கண்ட பிறகு மின்னஞ்சல் வழி தொடர்புகளும் பெருகிய நிலையில் தபால் மூலம் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் வழக்கம் வெகுவாக குறைந்து வருவதாக கருதப்படுகிறது. ஆனால் இந்தியா போன்ற முழுதும் நகரமயமாகாத நாட்டில் பெரும்பாலும் கிராமப்புறங்களில் இன்னும் இணையம், ஸ்மார்ட் போன்கள் போன்ற தொழில்நுட்பம் அனைத்து தரப்பு மக்களையும் எட்டாத நிலையில் தபால் என்கிற தகவல் தொடர்பு சாதனம் தனது முக்கியத்துவத்தை அறவே இழந்துவிட்டது என்று சொல்லிவிட முடியாது என்றும் கூறப்படுகிறது. ஏனெனில் இந்தியாவில் உள்ள 156,000 மேலான தபால் நிலையங்களில் கிட்டத்தட்ட 139,000 தபால் நிலையங்கள் கிராமப்புறங்களிலேயே சேவை செய்கின்றன. இந்த நிலையில் இந்திய தபால் துறையின் தற்போதைய நிலை என்ன?
ஒருவர் மனதை ஒருவர் அறிய உதவும் சேவை இது, வாழ்வை இணைக்கும் பாலம் இது.
சைக்கிள் மணி அடிக்கும் சத்தத்துடன் சார் போஸ்ட் என்ற குரல் வீட்டின் முன் ஒலிப்பது என்பது இப்போது அரிதான ஒரு விஷயம். ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன் இந்த குரல் கேட்க காத்திருக்காத குடும்பங்களே இல்லை. மக்கள் வாழ்க்கையுடன் ஒன்றித்து வாழ்ந்தது தபால் துறை. வெளியூரில் பணிபுரியும் மகன் அம்மாவிடம் உரையாடுவதும், திருமணம் செய்து கொடுத்த தனது பெண்ணின் நலனை தந்தை அறிவதும், மனைவி பிரிந்த கணவனும் தூரம் சென்ற நண்பர்களும் பேசிக்கொள்ளவும் மனதை பகிர்ந்து கொள்ளவும் தபால் துறையே உதவியது. அன்று தபால் துறையின் உதவியால் பயனடைந்த பலரில் ஒருவரான பெங்களூரை சேர்ந்த 66 திரு தியாகராஜன் தன் வாழ்க்கை துணையை தனக்கு கிடைக்க செய்தது தபால் துறை என்கிறார்.
சுமார் 1970 இலங்கை ஒலிபரப்பு கொடுத்த வர்த்தக சேவையால் சில நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பு கொண்டு வந்தன. அந்த வானொலி நிலையத்தில் வாரத்தில் ஒருவர் அதாவது இசையும் கதையும் போன்ற ஏதாவது தொகுப்புகள் எல்லாம் அறிவிப்பாங்க. அந்த மாதிரி ஒலிபரப்பு கொண்டிருக்கும் நேரத்துல தான் யார் இந்த கதை எழுதினாங்கன்ற அவங்கள பேரு அவங்கள விலாசம் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இந்த ரேடியோவில் கண்டிப்பா அந்த நிகழ்ச்சி கேட்கல ஒரு பழக்கம். அப்படி அந்த தவறாம கேட்கொண்ட நேரத்துல தான் இந்த இசையின் கதை எழுதப்பட்ட ஒருத்தருடைய பேர் சொன்ன உடனே நான் அவங்கள அட்ரஸ் குறிப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஒரு தபால் துறை நீங்க நல்லா கதை எழுதியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்தது, அதுல சில மாற்றங்கள் செய்திருக்கலாம்னு சொல்லிட்டு எழுதிட்டு நான் உங்களுடன் பேனா நண்பனாக இருக்க விருப்பப்படுகிறேன், நான் இருக்குமிடம் இந்தியா என்று அவர்களுக்கு குறிப்பிட்டு எனது விலாசத்தை போட்டு அவர்களுக்கு கடிதம் எழுதினேன். அவர்கள் இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருந்தவர்கள். அந்த கடிதத்திற்கு சுமார் 6 கழித்து எங்களுக்கு சம்மதம் அப்படின்ற ஒரு பதில் வந்தது. அது வந்து இது ஒரு தபால் துறை மூலமா தான், ஒரு 3-4 தபால் துறை தான் எங்க பேச்சுவார்த்தை தான், என்ன நாங்கள் பேசணுக்கோ அதெல்லாம் தபால் துறை தான் எழுதி அனுப்புறேன். அப்படிப்பட்ட பேனா நண்பராக எழுதி தொடங்கப்பட்ட கடிதம் தான் பிறகு விருப்பத்தர் ஒருத்தர் மனதாக விருப்பப்பட்டு மனமுடிக்க ஏற்பட முடிவுக்கின்றோம். ஆனால் ஒருவர் ஒருவர் சந்தித்ததே கிடையாது.
அன்புள்ள மான்விழியே ஆசையில் ஓர் கடிதம் நான் எழுதுவதென்னவென்றால் உயிர் காதலில் ஓர் கவிதை.
இவ்வாறான நிகழ்வுகளை எல்லாம் நாம் இனி கதைகளிலேயோ அல்லது இவரை போல் யாராவது கூறியோதான் கேட்க இயலும். காரணம், இன்று தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் இப்போதெல்லாம் அஞ்சல் என்பது மின் அஞ்சலாகவும் ஏன் கை தொலைபேசியில் வரும் குறுந்தகவல்களாகவும் மாறிவிட்டன. உலகில் உள்ள எந்த ஒரு ஊரிலும் வாழும் நண்பர்களை உடனுக்குடன் தொடர்பு கொள்ள இணையதளம் பல வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வருடம் இந்திய தபால் துறை உலக தபால் தினத்தை அக்டோபர் 9 முதல் 15 வரை கொண்டாடியது. இந்திய தபால் சேவை உலகின் பழமையான தபால் சேவைகளில் ஒன்றாக இருந்தாலும் அந்த சேவையின் அவசியம் இந்தியாவில் குறைந்து வருகிறது. குறிப்பாக இன்றைய இளைஞர்களிடம் குறைந்து வருவது என்பது சற்றே கவலை தரக்கூடிய ஒன்று. கடிதம் எழுதுவது என்பது வெறும் தகவல் பரிமாறிக்கொள்வது மட்டுமல்லாமல் அது ஒருவரது எழுத்து மற்றும் இலக்கணத்தை மேம்படுத்துவதற்கும் ஒருவரின் எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்துவதற்கும் உதவுகிறது. இன்றைய தலைமுறையிடம் இந்த கடிதம் எழுதுவதின் அவசியத்தை ஊக்குவிக்க உலக தபால் தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக தபால் துறை எடுக்கும் முயற்சிகளை கூறுகிறார் சென்னை தலைமை தபால் அதிகாரி மெர்வின் அலெக்சாண்டர்.
மெயினா வந்து யங்கர் ஜெனரேஷன் இருக்காங்க பாத்தீங்களா, இது வந்து இந்த அஞ்சல் சேவை பற்றி அவ்வளவு தெரியாது. இந்த வருஷம் வந்து எங்க ஸ்கூல் விசிட் அது எல்லாரும் செய்யறதான், நாங்க இந்த குழந்தைகள் வந்து போஸ்ட் ஆபீஸுக்கும் மெயில் ஆபீஸுக்கும் நிறைய பேரை விசிட் பண்ணிக்க கொண்டு வந்தோம், நடந்துட்டு இருக்குது. அதுல வந்து ஜஸ்ட் விசிட் மாத்திரம் இல்லாம அதுல என்ன பண்ணனா, வந்த குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரு தபால் கார்டு கொடுத்து நீங்க உங்க பேரண்ட்ஸுக்கும் உங்க சொந்தக்காரங்களுக்கும் அங்க இருந்தே போஸ்ட் கார்டு எழுதுங்க, எழுதி அங்கேயே போஸ்ட் பண்ணுங்கன்னு கொடுத்தோம். அது நிறைய பேர் வாழ்க்கையில முதல் தடவையா லெட்டர் எழுதுனதே அந்த டைம், அதுல உள்ள ஆனந்தத்தை அவங்க புரிவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அதான் அதோட பெரிய அப்ஜெக்டிவ்.
அன்றெல்லாம் பண்டிகை காலங்களில் உற்றார் உறவினர்களுக்கு அனுப்பப்படும் வாழ்த்து கடிதங்களை தபால்காரர் கொண்டு சேர்க்க படாத பாடுபடுவார். அத்தனை வாழ்த்து கடிதங்கள் இன்று பண்டிகை காலங்களில் அனுப்பப்படும் வாழ்த்து கடிதங்கள் எவ்வாறு குறைந்துள்ளது என்று தலைமை தபால் அதிகாரியிடம் கேட்டதற்கு,
எனக்கு நம்பர் கரெக்டா சொல்ல முடியாது, குறைஞ்சிருக்குன்னு என்னால சொல்லலாம், பட் நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு அனுப்புறது இப்பவும் கார்டுகள் தான் அனுப்பிட்டு இருக்காங்க.
மின் அஞ்சலில் அனுப்ப முடியாத கடிதங்களை கூட மக்கள் தபால் துறையை விட தனியார் சேவை மூலமே அனுப்புகின்றனர். காரணம், 2 நாட்களில் இந்திய தபால் துறை கொண்டு சேர்க்கும் ஒரு கடிதத்தை ஒரே நாளில், அதுவும் காலை அனுப்பினால் மாலை கொண்டு சேர்க்கின்றன தனியார் கூரியர் நிறுவனங்கள். 1990களில் 1,574 கோடியாக இருந்தது தபால் துறையின் தபால்களின் போக்குவரத்து. ஆனால் தனியார் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு பிறகு இப்போது 2005க்கு மேல் 640 கோடியாக சரிந்துவிட்டது தபால் துறையின் தபால்களின் போக்குவரத்து. இன்றும் இந்திய தபால் மூலம் கடிதம் அனுப்பும் வெகு சிலரில் ஒருவர்தான் சென்னை அண்ணா நகரை சேர்ந்த திரு பாலகிருஷ்ணன்.
தபால் சேவையெல்லாம் வந்து குறைக்கவோ நிறுத்தவோ முடியாது, கூடாது. சாதாரண மக்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த எழுத்து மணி ஆர்டர் லெட்டர்ஸ் எல்லாம் இப்பவும் வந்து ஓரளவுக்கு தேவையை பூர்த்தி பண்ணுது. இப்போ வந்து வந்து அபூர்வமாக கடிதங்கள் எழுதுவோ மணி ஆர்டர் வந்து என்னுடைய தங்கைக்கு அனுப்புவோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன்.
மக்கள் அனுப்பும் தனிப்பட்ட தபால்களின் எண்ணிக்கை குறைந்து வந்தாலும் மக்களின் வாழ்விலிருந்து இந்திய தபால் துறையை முழுமையாக பிரித்துவிட முடியாது என்று கூறுகிறார் இந்திய தேசிய தபால் ஊழியர் சம்மேளனத்தின் முன்னாள் செயலாளர் திரு கே ராகவேந்திரன்.
ஆனால் இந்த டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸில் இன்னைக்கு அந்த ஏரியாஸில் வந்து பலவீனங்கள் வந்து கண்டிப்பா ஏற்படுத்தான் செய்யுது. ஆனால் வேற பல விதமான ஏற்பாடுகளில் இந்த ஸ்பீட் போஸ்ட் டெலிவரி இல்லை லாஜிஸ்டிக்ஸ் டெலிவரி, இப்போ உதாரணமாக கமர்ஷியல் ஆக்டிவிட்டி ஆன்லைனில் அதிகரிக்கக்கூடிய இந்த பேக்ரவுண்டில் எல்லா கம்பெனிஸினுடைய ப்ராடக்ட்ஸையும் வந்து அவங்க வந்து ஃபிசிக்கலாக தான் போய் டெலிவரி பண்ண முடியும், ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம ஒழிய ஆன்லைனில் டெலிவரி பண்ண முடியாது. அப்போ போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய நெட்ஒர்க் வந்து வேறு யாருக்கும் இல்லை, அவ்வளவு ரொம்ப வாஸ்ட் நெட்ஒர்க்கு, லாஸ்ட் வில்லேஜ் வரைக்கும் எங்களுடைய போஸ்ட்மேன் வந்து போகக்கூடிய ஏற்பாடு இருக்குது. இந்த கூரியர் சர்வீசஸ் எல்லாம் வந்து பெரும்பாலும் அர்பன் பேஸ்டாக தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அர்பன் அண்ட் செமி அர்பனுக்கு கீழே அவங்க வர்றதில்லை. ரூரல் ஏரியாஸ்ல ஒர்க் பண்றதுல அவ்வளவு ப்ராஃபிட் இல்லைங்கிறதுனால கூரியர் சர்வீசஸ் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல.
மக்கள் வாழ்வில் ஒன்றித்து வாழ்ந்த இந்திய தபால் துறையின் அவசியம் குறைவது சற்று கவலையே என்றாலும் அஞ்சல் சேவையானது புறாவில் துவங்கி தூதவர்களை தொடர்ந்து தபால்களில் வளர்ந்து இன்று மின் அஞ்சலாய் மாறி காலத்துக்கேற்ற தோற்றம் பெற்று வளர்ந்து கொண்டேதான் போகும் என்பது அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை.
இந்திய தபால் சேவை இன்னமும் தேவையா பெட்டகத்தை தயாரித்து வழங்கியவர் சங்கீதா ராஜன். அடுத்து தற்போதைய செய்தி ஒன்று.
அமெரிக்காவில் அரசு நிறுவனங்களின் முடக்க நிலையை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக ஜனநாயக மற்றும் குடியரசுக் கட்சிகளின் செனட்டர்கள் மத்தியில் உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்துள்ளன.
தற்போதைய செய்தி கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.